எல்லோருக்கும் நமஸ்காரம். இங்கே வந்து அடுத்தது வந்து பக்தியின் வழியே நம்ம செல்றச்ச நம் பயணிக்கும் இந்த பாதையில் தியானம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டம். ஏன் நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னா, நாம் செய்கின்ற செயல்கள், இந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுறச்ச நமக்கு ஒரு சின்ன பிரேக் ஒன்று தேவைப்படும். அந்த பிரேக்கு ஒரு நல்ல விதமாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த தியானம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாகிறது. இதை தான் வந்து சாந்தோக்கிய உபநிஷத் வந்து உபாசனம் அப்படின்னு சொல்லும். இது உபாசனத்தை பற்றி சொல்கிறச்சா, உபாசனத்தோட லட்சணம், உபாசனமோட பேதம், உபாசனத்தோட பலம் அப்படின்னு இந்த உபாசனத்தோட மகிமையை வந்து இந்த உபநிஷத் வந்து எடுத்து சொல்லும். இந்த உபாசனம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறச்ச முதல்ல வர்றது நமக்கு இந்த உபாசனத்தோட லட்சணம் அப்படின்னா என்ன, கிரவுண்ட் ரூல்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். எல்லாரும் எல்லா விதமாகவும் நம்ம அந்த தியானத்தை செய்ய முடியாது. அதுக்கு இந்த உபநிஷத் வந்து அழகாக ஒரு விளக்கம், அதாவது ஒரு பேசிக் கிரவுண்ட் ரூல்ஸ் வந்து இங்கே வந்து கொடுக்குறது. அது என்னென்னா, யதா சாஸ்திரம், அதாவது சாஸ்திரம் வந்து என்ன சொல்கிறதோ அதை மட்டும்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். நாம ஒன்று கிரியேட் பண்ணி அதை வந்து சாதகம் செய்யறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதனால் இப்போ வந்து நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகா சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்கே வந்து வெவ்வேறு விதமான டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நிறையா சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து இப்போ வந்து பியூட்டி பார்லர் மாதிரி ஆகிப்போச்சு. எங்கள் எல்லா நுக் அண்ட் கார்னர்லேயும் நம்ம அதை வந்து பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து சாஸ்திரத்தில் சொல்லாத முறைகளை சொல்லி கொடுப்பதோ இல்லை கற்றுக்கொண்டு அதனை சாதகம் பண்ணுவதோ மிக மிக தவறு அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. அடுத்தது வந்து உபாசைஸ்ய சமீபே அப்படிங்கிறது. அப்படின்னா நம்ம தியானம் செய்யக்கூடியவரோ, செய்யும் பொருளோ, இல்லை செய்வனவற்றோ எப்பொழுதும் அருகில் இருத்தல் வேண்டும். அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து சிவலிங்கம் வச்சுருக்கீங்க. அந்த சிவலிங்கத்தை நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை நோக்கி தியானம் செய்தல், இல்லை ஒரு அம்பாளோட ஃபோட்டோவை வச்சுருக்கீங்க, அந்த அம்பாளோட ஃபோட்டோவை முன்னாடி வச்சு நம்ம தியானத்தை ஆரம்பிக்கணும். எதுக்குன்னா, எடுத்தவொடனே நான் கண்ணை மூடிட்டு நான் வந்து அந்த ஒரு ஒரு உன்னத நிலைக்கு நான் போயிடுவேன்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த பேசிக் ரூல், முதல்ல நீ அதை வச்சு தியானம் பண்ணு, அதுக்கப்புறமா நீ அடுத்த நிலைக்கு போகலாம் அப்படின்னு இங்கே வந்து வலியுறுத்தப்படுகிறது. அடுத்தது வந்து சமான பிரத்யய பிரவாக்கேன கரம் அப்படின்னு ஒரே அந்த ஒரே சென்டென்ஸாக ஒரே வேர்டாக வந்து இங்கே வந்து சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, நம்ம தியானம் பண்ணுறச்ச ஒரே எண்ணம் அப்படின்னா சமான அப்படின்னா ஒன்று, பிரத்யய அப்படின்னா எண்ணங்கள், அப்போது ஒரே எண்ணம் கொண்டு பிரவாகேன அப்படின்னா ஒரு எப்படி வந்து இப்போ நம்ம ஒரு ஆயிலில் ஒரு ஆயில் கேன்லேருந்து எண்ணெயை விட்டோன்னா எப்படி அது ஒரு பிரபாவமாக ஒரே ஃப்ளோவாக தெளிக்காமல் எப்படி அது வந்து சரிஞ்சு வழிஞ்சு கொட்டுமோ அதே மாதிரி ஒரு நீரின் ஓட்டத்தை போல கரம் அப்படின்னா செய்தல், அந்த எண்ணத்தை ஒரு பட சேர்த்து ஒரே எண்ணமாக கொண்டு அது ஒரு பிரபாவமாக கொண்டு வந்து அந்த தியானத்தை செய்தல் அப்படிங்கிறதான் அதோட பொருள். அடுத்தது வந்து தீர்க்க காலம், இது வந்து எவ்வளோ நேரம் செய்யறது அப்படின்னா, அதுக்கும் இது ஒரு தீர்க்கமான, அதாவது அதிக காலம் கண்டினியூஸ் சாதகம் வந்து இதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து எது ஆசனம் தது உபாசனம், அதாவது அதிக காலம் இதை வந்து நம்ம முயற்சி பண்ணி இதை வந்து நம்ம செஞ்சோன்னா இதுதான் உபாசனம், அதாவது இதுதான் தியானம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த தியானத்தை முற்படுறச்ச நம்ம வந்து ஒரே மாதிரி நம்ம வந்து தியானம் பண்ணுறச்ச ஒரு பொருளை ஒரு சொல்லை கொண்டு நாம் செய்கிறோம். இப்போ சில சமயம் சில மந்திர உச்சாரணம் பண்ணுவோம். இப்போ இந்த மந்திர உச்சாரணம் பண்ணுறதும் தியான முறை தான். ஆனால் இந்த மந்திரம் நாம் பிரயோகிக்கும் போது முதலில் இதை ஒரு குருவிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செய்து நீங்களாம் வந்து இன்டர்நெட்டில் பார்த்து அதை வந்து அந்த மந்திரத்தை வந்து உச்சாரணம் பண்ணக்கூடாது. ஒரு ப்ராப்பராக ஒரு குருக்கிட்ட போய் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு நான் கற்றுக்கணும்னு சொல்லி அதை கேட்டு அந்த தீட்சையை வாங்கிட்டு பண்ணுறது தான் உத்தமம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இன்னொன்று வந்து நம்ம அந்த மாதிரி நம்ம பண்ணுறச்ச சில சமயம் அர்த்தமற்ற சொற்களையெல்லாம் நம்ம அதில் சேர்த்துருவோம். ஸோ அந்த மாதிரி அர்த்தமற்ற சொற்களை அந்த மந்திரத்தில் சேர்க்கக்கூடாது. இன்னொன்று சில பேர் வந்து நான் வந்து இதை நினச்சி நான் வந்து தியானம் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. நம்ம எப்போதுமே இறைவனை நினைத்து தான் தியானம் செய்ய வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் மோட்சத்தின் வழி செல்லும்போது அந்த தியானம் அந்த பகவானை குறித்து இருத்தல் மிக மிக அவசியம். அர்த்தமற்ற வார்த்தைகளோ அர்த்தமற்ற சொற்களோ அங்கே இருக்கக்கூடாது. இப்போ இந்த உபாசனம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த உப அப்படின்னாவே அருகில், ஆசனம். இப்போ இந்த உப்பாவே நம்ம பார்த்தோம்னா இதை வந்து ரெண்டாக வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஒரு அர்த்தம் வந்து ரொம்ப மிக அருகில் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து எடுத்துக்கொள்ளுதல் அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து அருகில், இறைவனுடைய அருகில் செல்வதும் இன்னொன்று வந்து அந்த அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை நாம் எடுத்துக்கொள்வதும் கூட நம்ம வந்து அந்த இடத்துல வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த இந்த முறையில் நம்ம வந்து தியானம் செய்யும் போது, அதாவது சாஸ்திரத்தின் வழியே நாம் இருந்து நாம் தியானம் செய்யும் போது நம்ம வந்து ஒரு நல்ல உயர் பதவியை, அதாவது நாம் மனதை ஒன்றுபடுத்தி நாம் நிலைத்து செய்யும் பொழுது உயர் பதவியான நாம் அந்த மோட்சத்தின் வழி நாம் நடக்க ஆரம்பிக்கணும். இப்போ சில பேர் வந்து கேட்பாங்க, நான் சம்சாரத்தில் இருக்கேன், நான் டெய்லி வந்து வேலைக்கு போகணும், நான் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், நான் எப்படி பண்ணுறது இதை அப்படிம்பாங்க. எப்போ உங்களுக்கு வந்து டயர்டாக இருக்கோ, எப்போ ஒரு 5 நிமிஷம் எனக்கு பிரேக் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து இந்த தியான பயிற்சியை மெதுவாக வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். நான் உடனே இப்போவே வந்து நீங்கள் சன்னியாசம் வாங்கிட்டு வீட்டை விட்டு போகணுங்கிறது சொல்லலை. மோட்சம் உடனே கிடச்சணுங்கிறதுக்குல, அதை சாதகம் பண்ண ஆரம்பிப்பது மிக மிக நலம். இப்போ சின்ன பசங்க பிட்வீன் 25 and 35 என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போவே வந்து நாங்கள் வந்து தியானம்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் சன்னியாசத்துக்கு போகிறோமா அப்படின்னா, இல்லை நீங்கள் வெறுமை வந்து அந்த ரூட்டை மட்டும் போடுங்க, நீங்கள் வந்து அந்த பாதையில் நடக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு ரூட் ஒன்று நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வருங்காலத்தில் நீங்கள் வந்து உங்களையும் அறியாமையே நீங்கள் வந்து அந்த பாதையில் போவீங்க. இப்போ அடுத்த கேள்வி வந்து என்ன வரும் அப்படின்னா, நான் என்னோடய நித்தியப்படி கர்மாக்கள் எல்லாம் வந்து நான் வந்து நேர்த்தியாக தானே பண்ணிட்டு வரேன். அப்படி இருக்கிறச்ச நான் வந்து தியானம் பண்ணுறது ரொம்ப அவசியமாக. அப்படின்னா சங்கரர் வந்து பகவத்கீதையோட பாஷ்யத்தில் வந்து அழகாக ஒரு வார்த்தை சொல்வார், எவன் ஒருவன் கர்மயோகத்தை பலன் எதிர்பாராது செய்கின்றானோ அவன் மோக்ஷத்தின் பாதையில் நடக்க ஆரம்பிக்கின்றான். தியானம் அவனை அந்த இலக்குக்கு அழைத்து செல்கிறது அப்படிங்கிறார். அப்படின்னா நீங்கள் கர்மயோகம், நீங்கள் வந்து அந்த கர்மங்களை, நித்திய கர்மாக்களை நீங்கள் செய்பவராக இருந்தால் கண்டிப்பாக எந்த பலனையும் எதிர்பாராமல் நீங்கள் செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாதை வகுத்திருக்கிறது. தியானத்தின் துணை கொண்டு நீங்கள் அந்த மோட்சத்தை நீங்கள் அடையலாம் என்று சங்கரர் அவரோட பாஷ்யத்தில் வந்து சொல்கிறார். இப்போ அந்த மோக்ஷங்கிறது அந்த ஃபைனல் பாயிண்ட். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்பீங்க, இப்போ நம்ம பக்தியை இருக்கிறச்சியே நான் ஏன் மோக்ஷத்தை பற்றி பேசணும்னு. எப்போவுமே நமக்கு வந்து ஒரு கோல் செட்டிங் இருக்கணும் இல்லையா, எதை நோக்கி நாம் பயணம் செய்கின்றோம் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்து நாம் அந்த இலக்கை நோக்கி நாம் முதல் படியை எடுத்து வைக்கலாம். அது வந்து இன்னும் வந்து அந்த மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் வி ஹாவ் டு வாக், அதை வந்து நம்ம இது அதுக்கு வந்து நம்மளுடைய இந்த வாழ்க்கையவை ஒரு பயணமாக எடுத்துக்கொண்டு இதில் நாம் செய்யும் வேலைகளை எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் நாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் இல்லையா. கடைசியில் வந்து நான் வனப்பிரஸ்தம் போன பிறகு நான் இதெல்லாம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே இங்கே நம்ம ரொம்ப பலனை எதிர்பார்த்து நிறையா நம்ம வந்து பாவத்தை சேர்த்துன்ருப்போம். இப்போது சில பேர் கேட்பீங்க, எப்படி வந்து நான் செய்கிற காரியத்தில் எப்படி நான் பலன் எதிர்பாராமல் இருக்கிறதுன்னு. இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க இருக்குது, ஸ்கூலுக்கு போகணும், எக்ஸாம் வருது, நீங்கள் படின்னு சொல்கிறீங்க, ராத்திரி ஏழுந்து நீங்கள் வந்து டீ போட்டு கொடுப்பீங்க இல்லை பால் கலந்து கொடுப்பீங்க, அந்த குழந்தைக்கு சொல்லியும் கொடுப்பீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவீங்க. அந்த குழந்தை வந்து எக்ஸாமுக்கு போயிட்டு ஏதோ ஒரு குவெஸ்சனை விட்டுருச்சு, ஏதோ மார்க்கு கம்மியாக வாங்கிருச்சு அப்படின்னா உடனே நான் இவ்வளோலாம் சொல்லி கொடுத்தனே அப்படின்னு நம்ம அந்த குழந்தைய திட்டியோ இல்லை டிஸ்கரேஜ் பண்ணியோ பண்ணாமல், இல்லை நமக்கே சில சமயம் ரொம்ப சேடாகிடும், ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆனால் சரியாக மார்க் வாங்கலையே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர ஆரம்பிக்கல. அப்படின்னா என்ன, நாம் செய்யும் வேலையில் நாம் ஒரு பலனை எதிர்பார்க்கின்றோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அணுகும்போது அதில் பலன் எதிர்பாராமல் செய்வது தான் உங்களை இந்த மோட்சத்தின் பாதையில் உங்களால் நடக்க முடியும். நீங்கள் அதில் ஒரு பலன் எதிர்பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதில் இருக்கும் பாவ புண்ணியங்கள் உங்களுக்கு சேகரித்து கொண்டே போகும், அது வந்து மோட்ச பாதைக்கு உங்களை அழைத்து வராது என்று சொல்லி நாளையிலிருந்து, ஏன் இன்றையிலிருந்து எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதனை அதில் பலனை எதிர்பாராது. நீங்கள் வந்து உங்கள் காரியங்களை நீங்கள் செய்து அவ்வப்போது தியானத்தில் நீங்கள் உங்கள் மனதை செலுத்தி ஒரே ஒரு முகமாக ஒரே ஒரு எண்ணத்துடன் செலுத்தி உங்கள் வாழ்க்கையை இன்னும் மேலே மேலே வந்து நல்ல செழிப்புடன் ஆக்கிக்கொள்ள என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.